நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 10:1-7 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர்கள் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதண்டுபவன் ஆகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாரின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள், அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, அன்பு இறை பிள்ளைகளே, உங்களோடு இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தையை ஆவியின் துணையோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு இந்த வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நற்செய்தியை மையப்படுத்தி சற்று அதிகமாகவும், முதல் வாசகம் நமக்கு இன்னும் 2 கழித்து மீண்டுமாக வர இருப்பதனால அந்த முதல் வாசகத்தின் பின்னணியெல்லாம் சேர்த்து ஒரு நாள் நம்மோடு நாம் இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நற்செய்தி பகுதி எடுப்போம். இன்னும் வருகிற நாட்களில் இந்த பகுதியுடைய தொடர்ச்சி வருவதனால் அதை இணைத்து ஒரு நாளில் நாம் யோசேப்பின் வழியில் இயேசுவின் சீடத்த வாழ்க அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம். சரி, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் இப்போ அதிகமாக ஒரு வார்த்தை வந்து இளைஞர்களும் சரி எல்லாருமே பயன்படுத்தி தான் ட்ரெண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தமிழில் புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பசங்களோடலாம் இருக்கிற போதும் சரி, இன்றைக்கி சின்ன குழந்தைங்க கூட இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதான் ஃபார் இன்றைக்கி ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னடா அப்படி முடி வெட்டியிருக்க, ஓ முக்கா பக்கம் மண்டையக்கானா கா பக்கம் தான் முடி இருக்குது அப்படின்னா இதான் ஃபார் இன்றைக்கி ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டை பூரா கலர் கலராக பொசு பொசுன்னு அப்படியே என்ன சொல்ல தீ வச்சது மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்குது, என்னடா அப்படி இருக்குது, இதான் ட்ரெண்டு. இது பசங்களுக்கு மாத்திரம் இல்லை, பொம்பளை பிள்ளைகளும் தேர் யூஸ் தி சேம் வேர்டு, இதான் ஃபார் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முகத்தில் தடவுதுங்க, கண்ணில் தடவுதுங்க, முடியை சுருட்டுதுங்க, என்னென்னோ பண்ணுதுங்க, எது கேட்டாலும் ஒரே வார்த்தையில் இதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி நாங்களாம் பழைய காலத்து ஆள் மாதிரி இப்படி பின்தள்ளி கூட சொல்கிறாங்க. நல்லது தான். பட் இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, புதுமைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வரலாறு திரும்பி வருது, அவ்வளோதான், ஏற்கனவே இருந்தது தான், இது எல்லாமே சற்று மாற்றூர் எடுத்து மீண்டுமாக இன்றைக்கு திரும்பி வருகிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், போடுற உடையாக இருக்கலாம், பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தது அப்படியே சுற்றிக்கிட்டு தான் வருது. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இப்போது 70-80களெல்லாம் அந்த பெல்ஸ் பேண்ட்டுன்னு ஒன்று போட்டாங்க, அது குறிப்பிட்ட காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேஷனாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் இப்போ யாவகம் இருக்கிறது என கூட ரொம்ப டிப்பிக்கலாக இன்றைக்கி நிலைமைக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நாட்டு வைத்தியம் பார்த்தது, கை வைத்தியம் பார்த்ததெல்லாம் அன்றைக்கி பழசுன்னு சொன்னாங்க. எப்போது அலோபதி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் ட்ரெண்டு. பார்த்துக்கோங்க, யூடியூப்பை திறந்து ஐயோயோ நண்டு சுண்டெல்லாம் இன்றைக்கி வந்து மருத்துவ குறிப்பு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் ட்ரெண்ட் நவ், இப்படி மாறிக்கிடுச்சு பார்த்துங்க, உணவு முறையும் மாறிப்போச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து அரிசி உணவு சாப்பிட்ட காலங்கள்லாம் அது ஒரு காலத்தில் அவங்க தான் பெருசாக இருந்துச்சு. இது அப்படி சுற்றிக்கிட்டே வந்துருச்சு பார்த்துங்க. உலகம் ஒரு உருண்டைன்றது வட்டம்ன்றது இதான். இன்றைக்கி மேலே இருக்கும் நாளைக்கு கீழே வருவான், கீழே இருக்க மேலே வருவான்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கேழ்வரகு, கம்பு, கூழ் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி விரும்பி சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி தான் ட்ரெண்டு, இதான் ட்ரெண்டி ஃபுட் இன்றைக்கி சொல்ல போனால். ஆ சார், அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கோம். இயேசப்பாவுடைய அவருடைய வழிகாட்டுதல், பேச்சு, செயல்பாடு, அசைவு எல்லாமே ட்ரெண்டு அவர் வந்த காலங்களில். ஆனால் எதுவுமே புதிதல்ல, ஏற்கனவே இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தினோட்டத்தில் மாறி வந்துருச்சு. நம்ம இயேசு என்ன சொல்கிறோம்? புதிய மோசே அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? பழைய மோசே அப்படி இருந்திருக்கார் அப்படின்னு தானே அர்த்தம். அதான் உண்மை. ஆதியில் ஆண்டவர் தன் மக்களை வழிநடத்த தன்னுடைய வார்த்தையை சொல்வதற்கு தேர்ந்தெடுத்த அத்துணை இறை மனிதர்களும், இறை வாக்கினர்கள், நீதியரசர் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. மனிதர்கள் ஒவ்வொருவருமே இயேசுவிடம் காணப்பட்ட அதே குணத்தோடு தான் காணப்பட்டார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல மக்களுடைய மனநிலை மாற மாற பல போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்க, கடவுளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து செய்து, ஒரு விதத்தில் சொல்ல போனோம் என்று சொன்ன சடங்கு சம்பிரதாயம் மையப்படுத்தப்பட்ட ஒரு மக்களினமாக மாறி வந்து இருந்த சூழ்நிலையில் இயேசுப்பா மீண்டுமாக அந்த பழைய நிலையிலிருந்து மீண்டுமாக தொடங்குகிறார். பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது, விவேகமாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது, இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அந்த மக்களுக்குள் ஒரு ஈர்ப்பு. அப்போ இயேசுடைய பேச்சு மட்டுமல்ல, அவர் செய்த புதுமைகள் மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு செயல்பாடும் வித்தியாசமாக இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த விவிலிய பகுதி அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்படி புரிந்து கொள்வது? தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்த விதத்தில் ஒரு புதுமை அவருக்குள் இருந்தது. புதுமை இந்த சென்ஸ் ஒரு வித்தியாசம் அவரிடம் காணப்பட்டது. எப்படி சாமி புரிந்து கொள்வது? இப்படிலாம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அந்த நாட்கள் அப்படின்னா, சீடர்கள் தான் குருவை தேடி போகணும், அதுதான் வழக்கம். அது எல்லா பாரம்பரியத்திலும் அப்படி தான் இருக்கிறது, இன்றைய வரை அப்படி தானே இருக்கிறது. இன்றைக்கி கூட நாம் வந்து ஸ்கூலில் தான் போய் படித்தோம். இன்றைக்கி சூழ்நிலை மாறிப்போச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சு? சமீப காலங்களில் வாத்தியார் தான் பிள்ளைகளை போய் தெரு தெருவாக போய் கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. 6 மாதத்துக்கு முன்னாடியே போய் வீட்டில் பிள்ளைகள் இருக்குதான்னு பார்த்துட்டு 4 வயசாகிடுச்சுன்னா புக் பண்ணி வச்சுட்டு வராங்க. யார்? அரசு பள்ளியில் படிக்கிறவளாக இருந்தாலும் சரி, அது எந்த பள்ளியில் படித்தாலும் சரி, இன்றைக்கி ட்ரெண்ட் மாறி வருது பாருங்களேன். ஆசிரியர்கள் போய் இன்றைக்கி தேடி போய் பிடிச்சிட்டு வராங்க. ஏதோ ஒரு புண்ணியம், இன்னைக்கு நம்முடைய மாநில முதல்வர் தமிழ் வழி கல்வியில் படிப்பவர்களுக்கு அரசு வேலை முன்னுரிமை அப்படின்னு சொன்னவொன்னே தான் ஏதோ இந்த நாட்களில் நான் கேள்விப்பட்ட செய்தி. அரசு பள்ளிகளிலும் சரி, தமிழ் வழி கல்விகளில் அதிகமாக பிள்ளைகள் சேருகிறார்கள் அப்படின்னு செய்தினா வருது. அப்போது ஒரு பாரம்பரியம் எப்படி இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு நிலைமைக்கு குருவை தான் எல்லாரும் தேடி போய் படித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த சூழ்நிலையில் இயேசுடைய இந்த இடத்துல வித்தியாசத்தை அவர் நிலைநிறுத்துகிறார். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அப்படின்றதையும் அவர் நிலைநிறுத்துகிறார். எப்படி? இவராக தேடி போய் சீடர்களை கண்டுபிடிக்கிறார், இவராக போய் தேடி கண்டுபிடிக்கிறார், அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் அவரை பார்க்குறார், அவங்க கூடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடத்துல போய் பார்க்குறாரு, அவங்க எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறார், அவர்கள் எந்த இடத்துலலாம் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களை கண் வைத்து பார்த்து கொண்டே வருகிறார். தனக்கு தேவையான சீடனை தானே போய் பார்த்து தேர்வு செய்து கொண்டு வருகிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம் தான் இல்லையா? உண்மையிலேயே இயேசுடைய தனித்துவத்தை இங்கே சிறப்பாக பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமோ அதை நம்ம ஈஸியாக தேர்ந்தெடுத்துருவோம். ஆனால் எது உப்புக்கு சப்பான காரியமாக இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நேரங்கள் செலவழிப்போம். எது என்னன்றதை நீங்கள் உங்களுடைய சுய ஆய்வுக்கு விடுகிறேன், நீங்களாக அதை பரிசோதித்து பார்த்துக்கோங்க. முதல் காரியம், அவர் தன்னுடைய சீடைகளை தேடி போகிறதில் ஒரு வித்தியாசத்தை காமித்தார். ரெண்டாவது, அப்படி தேடி போனார் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருக்கிற தகுதியில் ஏகப்பட்ட வித்தியாசத்தை பார்க்கிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்துக்கோங்களே, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னா அந்த ஐடி கம்பெனி சார்ந்த ஒரு அறிவு இருக்கணும், அதை சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கும், அவங்கள எடுப்பாங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு பசங்களையோ ஒரு புதிதாக வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு பேஸ்டாக ஒரு அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். அப்போ எங்களை எடுத்துக்கோங்க, நாங்கள் குருக்களாக வருகிறோம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்கிற அதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு தேடலோடு இருக்கவங்கள தான் குருக்களாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இதான் நிலவரம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலை அல்லது ஒரு நிலைக்கு ஒரு இடத்தில் வேலை செய்யணும்னா அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் தெரிஞ்சவங்களும் எடுப்பாங்க. அது ஒத்த சிந்தனையுடையவர்களாக அவங்க எடுக்கிறது பெரும்பாலும் வெற்றியடையும் என்று இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அன்னைக்கு இதே சாண்டவர் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. வயசு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பயங்கர வயசாக இருக்குது, பேதுரு ஐயாக்குலாம் பயங்கரமான வயசு, குட்டி வயசாக இருக்காரு யோவான். அப்போ வயசு பாருங்க, இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அதுபோல் அறிவார்ந்த தளத்தில் யோசிச்சு பார்த்தாலும் அப்படி தான், யோவான் அறிவார்ந்தவராக இருக்கிறார். அவரளவுக்கு மற்றவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வசதியான ஆட்களையும் அழைக்கிறார். மற்ற மாதிரி லேவி மாதிரி ஆட்கள்லாம் வசதியானவர் தான், அவரையும் அழைக்கிறாரு. அன்னாடங்காட்சிகளை என்ன செய்கிறாரு, அவர் அழைக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் அந்த ஒவ்வொரு சீடர்களுடைய ஊர், அதில் வித்தியாசத்தை காமிக்கிறார். அந்த சீடர்களுடைய புரிதல் தன்மை, இது எல்லாத்துலேயுமே வித்தியாச வித்தியாசமான ஆட்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படின்னா அவருடைய தனித்துவத்தை மீண்டுமாக இந்த சீடர்களை தேர்ந்தெடுப்பதில் இரண்டாவது முறையாக அவர் நிலைநிறுத்துகிறார். மூணாவது ஒரு காரியம் என்னென்னா, ஒரு சரியான பாடசாலை அப்படின்றது இயேசு ஆண்டவருக்கு இல்லை. ஒரு சீடர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம், இந்த 12 பேருக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், கிங்டம் ஆஃப் காட், அதான் நம்ம சொல்ல போகிறாரு. கோ அண்ட் ப்ரொக்ளைம் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அனுப்ப போகிறாரு. நற்செய்தியை பறைசாட்டுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாருனா, அந்த பணியை செய்கிறதுக்கு அவங்க உட்காந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த மற்ற சீடர்கள் குருக்களிடமாக இருந்தது, அங்கே தான் போய் சீடர்கள் படித்து கொண்டிருந்தாங்க. இயேசு தன்னுடைய தனித்துவத்தை இந்த இடத்துல வந்து சற்று ஆழமாகவே பதிவு செய்கிறார் என்று தான் நினைக்கிறேன். இவருக்கு எங்கே பாடசாலை, பாடசாலே இல்லை. பார்த்துக்கோங்க, சீடர்கள் போகிற இடத்துல படுனா படுக்கணும், அங்கே சாப்பிட்னா அவங்க சாப்பிடுவாங்க, அங்கே போங்கன்னா போவாங்க, இங்கே வாங்கன்னா வருவாங்க. அப்போது எல்லா இடத்துலையுமே அவர் படுக்கிறதெல்லாம், அவர் சொல்கிறதெல்லாம், அவர் செய்கிறதெல்லாம், அவர் வாயிலேருந்து வர்றது எல்லாமே போதனை, அவர் செய்கிறது எல்லாமே போதனை. ஒரு தனிப்பட்ட பாடசாலை அப்படின்ற ஒரு வகுப்பறை சார்ந்த ஒரு பயிற்சி யாருக்கு இல்லை அப்படின்னா அந்த சீடர்களுக்கு இல்லை. ஒரு வேளை வகுப்பறை பயிற்சி இருந்துருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் திருச்சபை வளர்ந்துருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இந்த கேள்விக்கான பின்புலம் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கெல்லாம் குருக்கள்லாம் நாங்கள் வகுப்பறையில் தான் படிச்சுட்டு வர்றோம், எத்தனையோ குருக்கள் படிச்சுட்டு தான் வெளியில் வர்றோம். அந்த 12 பேர் செஞ்ச காரியத்தை இன்னும் நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னும் போது இந்த வகுப்பறை பாடசாலையில் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம். இது வந்து பொது பார்வைக்கு நான் சொல்ல விரும்பல. அதே போல் முறையான பாடத்திட்டம் இல்லை. ஜீசஸ் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு பாட சொல்லி கொடுக்குற போல அவர் ஒரு ஒரு சிலபஸ் அவட்ட இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட சிலபஸ் பிள்ளைங்க படிக்க சிலபஸ் படிக்குதுங்க, அப்புறம் சமச்சீர்கல்வி படிக்குதுங்க, என்னென்னமோ படிக்குதுங்க. பார்த்துக்கோங்க, அதுக்கு சிலபஸ், அதுக்கு நோட்ஸ், அப்புறம் ஷார்ட் நோட்ஸ், அதுக்கு ஒரு டியூஷன், என்னென்னமோ படிக்குதுங்க. அன்னைக்கு ஜீசஸ் வந்து அவங்களுக்கு எந்த நோட்ஸும் கொடுக்கல, அவர்களுக்கான ஒரு சிலபஸ்ஸே இல்லை. அப்போலாம் என்ன அர்த்தம்? அவர் சொல்வது தான் வாக்கு. அவர் எப்போது சொல்கிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதை கற்றுக்கொண்டார்கள். சரியான பாடசாலை இல்லை, சரியான பாடத்திட்டமும் அவரிடம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்த எல்லா குருக்களும் சரியான பாடத்திட்டத்தை வச்சு ஒரு பாடசாலையில் வச்சு தான் பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்க. மூன்று காரியம். முதல் காரியம் என்ன? அவர் அழைக்கிற பொழுது தேடி போகிறார். ரெண்டாவது, தகுதி பார்த்து அழைக்கவில்லை. பாடசாலையும் இல்லை, பாடத்திட்டமும் இல்லை. எந்த இடத்துல சாடர் வித்தியாசப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு குருவிடம் போய் சீடன் படிப்பான், படித்து அந்த துறையில் பாண்டித்தியம் பெற்ற பிறகு அல்லது குரு அவனுக்கு தீட்சை கொடுத்த பிறகு அவன் அந்த இடத்திலிருந்து குருவிடமிருந்து பிரிந்து சென்று விடுவான். ஏசு இங்கே தான் தனிச்சு நிற்கிறார். எப்படி? இங்கே குரு இறந்துடுறார். பார்த்துக்கோங்க, குரு இறந்த பிறகு அந்த குரு உயிர் தெழுகிறார். அந்த உயிர்த்த ஆண்டவர் த்ரூ அவுட் த லைஃப் வந்து அவர் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிட்டே போகிறார். தன்னுடைய இறப்புக்கு பிறகு இவர்களுடைய அந்த ஆளுமை வளர்ச்சியிலே, அவருடைய ஆன்மீகத்திலே அவருடைய துணிச்சல் குறைவு ஏற்படுகிற பொழுது அந்த குரு மீண்டுமாக வந்து இந்த சீடர்களை திடப்படுத்தி தன்னுடைய பணிக்கு அவர்களை தயார்படுத்துகிறார். இந்த நான்கு நிலையில் இயேசுடைய இந்த ட்ரெண்டிங்கை நம்ம கட்டாயம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் கட்டாயம் யோசித்து பார்க்குறேன். சீடர்கள் எல்லாம் கட்டாயம் புலம்பியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்குமே நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் அன்னைக்கு அவருடைய சீடர்களும் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. என்னையா அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, புதுசு புதுசாக இருக்குது, எல்லார்ட்டையும் சண்டை போடுறாரு, பரிசேட்டு சண்டை போடுறாரு, சதுசேட்டு சண்டை போடுறாரு, ரோமை ஆளுநர்களுமே ஏற்றுக்கிற மாதிரி பாரம் அங்கே இருக்கிற ஏரோதையை ஏற்றுக்குவாரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாரு. எல்லாரையும் பார்த்து திட்டுறாரு அப்படின்ற மாதிரி பாவிகளோடலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. அங்கே இருக்கிற பணக்காரங்க ஒரு சில பேர் வரி தண்டுபவர்கள்லாம் நாம் பாவின்னு நினைக்கிறோம், அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள், ஒரு விதமான ஒரு பிரச்சனைக்கு மத்தியிலேயே அவங்க இயேசுவை அவங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த புலம்பலையெல்லாம் இயேசு ஆண்டவர் கேட்காமல் இருந்திருப்பாரா? கேட்டிருப்பார், கட்டாயம் கேட்டிருக்கும். என் நம் உள்ளத்தில் நினைப்பதை அறியக்கூடியவர். நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல இயேசுவை பற்றி பேசாமல் இருந்திருப்பாங்களா? பேசியிருப்பாங்க. ஆனால் அதற்கான பதில் பின்னாடி தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதரர்களே, இறையாட்சி என்கிற அந்த மிகப்பெரிய கனவை கட்டி எழுப்புவதற்கு அவர் கண்ட கனவு, அவர் கொண்ட லட்சியம், இதை கட்டி எழுப்புவதற்கு இவர்களுக்கு இதுதான் சரியான பயிற்சி என்பதை அந்த சீடர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. பன்னிருவரும் பின்னாளிலான் புரிந்து கொண்டார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நானே பல முறை யோசித்த நாட்கள் உண்டு. பன்னெண்டாம் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் செமினரிக்கு போகும்போது, அப்போது போகிறக்கு முன்னாடி நம்ம விசாரிக்கிறோம், நானே விசாரித்தேன், டைசிஸுக்கு போனால் எத்தனை வருஷம் படிக்கணும், 11-12 வருஷம் படிக்கணும். அப்போ எங்கள் வீட்டிலலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபாதர்ஸ் எனக்கு அறிமுகமான சொன்னாங்க, டே சேர்ச வைக்கு போடா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது நான் உடனடியாக கேட்டது, அங்கே எத்தனை வருஷம் படிக்கணும், 14 வருஷம் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபையாக சொன்னாங்க. எனக்கு மறைமாவட்ட குருவாய் ஆகி மக்களோடு இறை மக்களோடு இணைந்து பங்கு பண்ணி செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது நான் குருமடத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நினச்சி 12 வருஷம் என்ன தரா படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு. நம்ம பார்த்ததெல்லாம் என்ன, சாமியார் ஊரில் பூசை வைப்பார் இல்லையா, 4 பஞ்சாயத்து வந்தால் உட்காந்து பேசி விடுவார், மற்றபடி பங்களால் படுத்திருப்பார், நல்ல வாசமான சாப்பாடு. இந்த கான்வெண்ட் பக்கம் போனாவோ அல்லது குரு மரத்து பக்கம் போனாவோ சாமியார் வீட்டு பக்கமோ மூக்க துளைக்கும். அதை நினச்சி சாமியார் ஆளுகளாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஆடம்பரமாக ஒரு பங்களாவில் வாழ்கிற சாமியாரே பார்த்ததுனால இதுக்கு எதுக்கே 12 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைத்த நாட்கள்லாம் உண்டு. குருமடத்தில் படிக்கும் போது நினச்சது உண்டு, ஃபிலாசபி படித்து அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி படித்து ரீஜன்சி போய் 4th year of தியாலஜி முடித்து அப்புறம் டீக்கனாக இருந்து அப்போல்லாம் ஒன்றுமே தெரில. அதுவரை எனக்கு இருந்துச்சு சாமியாரை போகிற அன்னைக்கு மே மாதம் 1st தேதி நைட்டு நான் நினைத்தது உண்டு, இதுக்காடா 12 வருஷம் படித்தோம், என்ன ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸ், 1000 தலையில் வச்சு அருட்பொழி செஞ்சு எங்கள் 1000 நறுக்குன்னு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். இந்த கட்டிப்பிடிப்புக்கும் முத்தத்துக்குமாய 12 வருஷம் அப்படின்னு நான் யோசித்ததெல்லாம் உண்டு. ஆனால் பணிக்கு செல்கிற போது தான் தெரிஞ்சிச்சு இந்த 12 வருஷம் என்ன, இந்த 12 வருஷமே பத்தாது அப்படின்றத பணிக்கு போகிற போது தான் தெரிந்தது. அந்த திருப்பலி வைக்கிற பொழுது, அந்த ஈடுபாட்டை கொண்டு வருவதற்கு, மக்களை அணுகுகிற பொழுது பார்க்கிற பார்வையில் ஒரு புனிதத்தை வைத்துக் கொள்வதற்கு, ஒரு சரிநிகர் சமானமான ஒரு மனநிலையை கொண்டிருப்பதற்கு இந்த 12 கால பயிற்சி கட்டாயம் தேவை. ஒரு வருடம் கூட்டினால் கூட நன்றாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்த நாட்களும் உண்டு, நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பயிற்சி என்பது ஒரு தொடர் பயிற்சி, இது வந்து ஒரு சேவை. இது எப்பேற்பட்ட ஒரு சேவை என்று சொன்னால், அன்றைக்கு சீடர்களுக்கு இயேசு கொடுத்த பயிற்சியை இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் குருமடத்தில் படிக்கிற பொழுது எங்களுக்கு கொடுத்து பணிக்கு அனுப்புகிறார்கள். இன்னைக்கு பல பேர் பயிற்சியை விரும்புகிறதே இல்லை, பயிற்சி பெற விரும்புகிறதே இல்லை. ஐயோ அந்த பங்கில் பெரிய தொல்லை, என்ன இந்த லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, உடனே பசங்களாம் ஃபோன் அடிச்சு, ஃபாதர் அப்போ இனிமேல் திருமண கிளாஸ்லாம் இருக்காதுல்ல ஃபாதர், பிள்ளைங்களாம் ஃபோன் அடிச்சு, ஃபாதர் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கிளாஸ்லாம் இருக்காதுல்ல ஃபாதர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. நம்ம சாமியாராருக்கு 12 வருஷம் படிக்கிறோம், இந்த பையில கல்யாணத்துக்கு 2 நாள் கிளாஸுக்கு வர கோபி அடிக்கலாம் நினைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு. இந்த கல்யாண கிளாஸுக்கு பயந்துக்கிட்டே இந்த லாக்டவுன்லேயே கல்யாணம் பண்ண பசங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க, எனக்கு அறிமுகமான பசங்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க. பயிற்சி கட்டாயம் தேவை, எல்லாருக்குமே பயிற்சி தேவை. ஒரு இராணுவத்தில் போய் சேர்றோமா அதுக்கு ஒரு பயிற்சி, ஒரு ஆசிரியராக போகிறோமா அதுக்கு ஒரு பயிற்சி. இன்றைக்கி நான் அந்த கேசிக்கு வர நாட்களில் அருங்குடையில் நிறைய மக்களை பார்க்குறேன், நான் வருகிற பொழுதெல்லாம் பார்க்குறேன். அவங்க இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பயிற்சியில் அவர்கள் தேறியிருக்கிறார்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இங்கே இருக்கிற சாமி ஆல்பர்ட் கண்டு உணர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பே கொடுக்குறார். இது என்னுடைய கருத்து, அவர் எப்படி நினைக்கிறான்னு தெரியல. பெரும்பாலும் அப்படித்தான் அவருடைய செயல்பாடு, அவருடைய அணுகுமுறை, அவருடைய ஈடுபாடு இதெல்லாம் பார்த்த பிறகு தானே ஒரு வேலை கொடுக்குறோம். அந்த பயிற்சிக்குள்ளே அவங்க வந்து அதை பலன் பெற்ற பிறகு தான் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏசு ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளோ அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் பயிற்சியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பல நேரங்களில் தயக்கம் காமிக்கிறோம், அப்படி உடனே இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நமக்கு நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது இன்ஸ்டண்ட்டாக காலியாகவும் போயிடுது, அது வந்து நம்ம நாளைக்கு அது நிலைக்கிறது இல்லை. இன்னைக்கு திருமண வாழ்க்கை அப்படி தான், எடுக்கிற முடிவுகள் அப்படி தான், சாப்பிட்ற சாப்பாடு அப்படி தான், எல்லாத்துலையும் அவசர அவசரமாக டக் டக்குன்னு முடிக்கணும், டக் டக்குன்னு முடிஞ்சு போயிடணும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இயேசு ஆண்டவர் இன்னைக்கு இந்த சீடர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த விபிலிய பகுதியின் வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, உருவாக்கம் ரொம்ப முக்கியம். நான் பயிற்சின்ற வார்த்தைக்கும் உருவாக்கத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், உருவாக்கம் மிக மிக அவசியம். இந்த உருவாக்கத்தில் தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த உருவாக்கத்தில் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும், இந்த உருவாக்கத்தில் சந்தோஷம் வரும் பார்த்துக்கோங்க, இந்த உருவாக்கத்தில் நிறைய சிந்திக்கக்கூடிய காரியங்கள் கிடைக்கும், பல கேள்விகள் எழும், சந்தேகங்கள் எழும், இதெல்லாம் கடந்து வருகிற போது தான் ஒரு முழுமை நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி உருவாக்கம் தான் சமூகத்தினுடைய சீரழிவுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கெல்லாம் வீட்டில் வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம நல்ல ஒரு உருவாக்கமே கொடுக்கறதில்லை பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு பக்குவம் கொடுக்கறதில்லை. ஐயோ பெரிய தலைவலி, இன்னும் எங்கே போனாலும் சரி பேரண்ட்ஸ் சொல்கிறதும் கம்ப்ளைண்ட்டை தான், எல்லாம் அந்த எல்லோரும் இந்த ஃபோனை பார்த்த முடியுமா தான் இருக்கிறான்னு, அந்த பப்ஜி விளாட்றானா ஃப்ரீ ஃபயர் விளாட்றானா, அம்பிட்டு லூசு பேலா போகிறாங்க. கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா ஒரு அறிவு இழந்த ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு மேலே டிவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பப்ஜி மதன் ஒருத்தன், அவனுக்கு இருக்கிற சொத்து தெரிஞ்ச வரையே 10 கோடி அப்படின்றானுவ. இதெல்லாம் யார் வீட்டு காசு? அவங்க அப்போ வீட்டில் சம்பாரிச்சு கொண்டு வந்த காசா? இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையும் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையும் நான் மரத்தடியிலையும் குளத்தடியிலையும் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். அவன் கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா காசெல்லாம் சேர்த்து சேர்த்தான் அவன் 10 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கிறான். பிள்ளைங்களுடைய உருவாக்கத்தில் மிகப்பெரிய பள்ள விழுந்துச்சு, மிகப்பெரிய பள்ள விழுந்துச்சு. தயவு செஞ்சு அஸ் அ பேரண்ட்ஸ் யூ ஷுட் ஹாவ் ஐ ஆன் யுவர் சில்ட்ரன், அதில் மறந்துடவே கூடாது. குழந்தைங்க மேலே கண்ணு கருத்துமா இருங்க. ஏசப்பா நீ கண்ணு கருத்துமா இருந்தால் அந்த 12 பேரை உருவாக்கி கொண்டு வந்தார். நீங்கள் அடுத்த வீட்டு பிள்ளை மேலாம் கண்ணு கருத்துமா இருக்க வேணாம். உங்கள் வீட்டு பிள்ளை என்ன செய்யுதுன்னு தயவு செஞ்சு கூர்ந்து நோக்கி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சென்னையிலேருந்து எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ஃபோன் பண்ணாங்க. உண்மையிலேயே நடந்த கதை பார்த்துக்கோங்க. சனி ஞாயிறு வந்துட்டா 3 மணிக்கெலாம் வந்தோடனே 4 மணிக்கு பேக்கு போட்டு என்ன வேலை இருக்கோ சொல்ல சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு சர்ச் ஓடிடுறது. ஃபாதர் பூசதையை கூப்பிட்ருக்கார், பூசதையை கூப்பிட்றா ஓடுறது கோயில் ஓடி போயிடுறது. அப்படியே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல என் பிள்ளை உழுது வரத்து கோயிலில் ஆர்வமாக இருக்கேன்னு. ஆனால் ஒரு வாரம் கூட என் பூசதைக்கே வர்றதில்லை. என்னடா நேற்றுலாம் பயிற்சிக்கு போனேன், என்ன அன்றைக்கி பயிற்சிக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை பயிற்சிக்கு போனேன், பூசை முடிஞ்சு கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி எடுத்துகிட்டு வரோம்ன்ற, ஏன் நீ வரமாட்டேன்ற அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அழகழகாக போய் சொல்லி அம்மாவை ஏமாத்துறது, அம்மா இன்றைக்கி இதனால நம்ம நிற்க முடியலம்மா, இன்றைக்கி சின்ன பார் திட்டாரம்மா, எனக்கு பெரிய பார் இன்றைக்கி இந்த வேலை கொடுத்தாரு நான் போனேம்மா, அந்த நேரம் அவனை வச்சு நிப்பாட்டிட்டாங்கம்மா அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவனாக சொல்லிகிட்டே இருந்திருக்கான் பார்த்துக்கோங்க. அப்போது இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சின்ன சாமியார் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த சின்ன குழந்தைகள்லாம் இணைச்சி வச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபாதர் எத்தனை மணி மெசேஜ் போடுவார், அப்போ அவங்க எல்லோரும் போகணும். இதுதான் நடைமுறை. இதில் 4 சாத்தாங்குட்டி இருக்குது இல்லையா, ஒரு 10 பிள்ளையே அதில் இருக்கிறவங்க பசங்க பிள்ளை, அதில் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது பார்த்துங்க, இதுகெல்லாம் சேர்ந்து இவங்களாக பங்கு பேரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதில் ஒருத்தன் உருவாக்கி சின்ன சாமியார் மெசேஜ் போகிற மாதிரி 3 மணிக்கு வாங்கடான்னு சொல்கிறது பங்கு சிஸ்டர் அம்மாட்ட போய் அந்த மெசேஜ் அந்த பெரிய பியூட்டி என்னென்னா, அந்த இதுக்கு அம்மாவுடைய நம்பரே கொடுத்துறது. உடனே அம்மா பார்த்துட்டு ஃபாதர் மெசேஜ் போட்டிருக்காரு போலையாடா அப்படின்னு சொன்னோடனே ஒரு கிளம்புறது இங்கேருந்து ஓடி போய் கோயிலுக்கு பின்னாடி சாக்ரிஸ்டிக்கு பின்னாடி ஒரு குடோன் மாதிரி இருக்குமா, அந்த குடோனுக்குள்ளே அம்புட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே விரட்டுறது, பப்ஜி விளாட்றது விரட்டுறது, இங்கிட்டு விரட்டுறது, டே டூயின் அப்படி மயில்தான் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இது போல் ஒரு நாள் பங்குசாமியார் பார்த்துட்டார், என்னடா பயலுங்க நிறைய பேர் உள்ளே வர்றாங்க கேட்டுக்குள்ளே, ஆனால் ஆல்டரில் கொஞ்சம் பேர் தானே நிற்கிறான் பயிற்சியில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சின்ன சாமியாரை கூப்பிட்டு, இல்லை ஃபாதர் இங்கே வாங்க, நிறைய பேர் உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு, பயிற்சியில் பார்த்தா 10 பேர் தான் நிற்கிறான் எங்கே எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் தெரியுது, அங்கே வண்டாவெல்லாம் 50 பேர் உள்ளே உட்காந்து பப்ஜி கேம் விளாண்டுட்டுருக்காரு. ஃபாதர் பிடி போடு ஓடும் போட்டார், அவங்க தாய் தப்பைங்களை வரைச்சு உன் பிள்ளைய கூட்டி ஓடிய போயிரு அப்படின்னு வாட்டி விட்டாரான். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்க மேலே கண்ணுங்க கருத்துமாக இருக்கணும் இன்னைக்கு உருவாக்கல். ஏன்னா ஃபாதர் எல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு நினைக்காதீங்க, நீங்கள் கொடுக்குற ஆன்மீகம் இன்றைக்கி பிள்ளைக்கு போய் சேரலை, நீங்கள் கொடுக்குற பாசம் பிள்ளைங்களுக்கு போய் சேரதில்லை, நீங்கள் படுற கஷ்டம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியறதில்லை, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த செவ்வக வடிவிலான அந்த செல்ஃபோனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்ருக்கிறான். குழந்தைங்களை நல்லபடியாக உருவாக்குறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு அழைப்பு கொடுக்குறார். ஆண்டவர் சொன்னேன் பார்த்தீங்களா, தொடக்கத்தில் அவர் கொடுத்த அந்த பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு அப்படின்றத மனப்பாடமாக சொல்லலான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் திணறவேன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறத உங்களுக்கு வாசிக்கிறேன். பேதுருடைய இறப்பு எப்படி இருந்து தெரியுமா, தலையீலாக சிலுவையில் அவர் அறையப்பட்டு செத்தார். அந்திரேயா எக்ஸ் வடிவிலான சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவருக்கு அந்த நற்செய்தியை பறைசாற்றி இறந்து போனார். யாக்கோபு எப்படி இறந்தார் என்று சொன்னால், வாளால் வெட்டி கொல்லப்பட்ட திருத்தூதர்களின் முதல் வித சாட்சியாக யாக்கோபு எடுத்துக்கொண்டார். யோவான் எண்ணெய் கொப்பரையில் போட்டு அவர் வறுக்கெடுக்கப்பட்டு இறுதியாக பத்மு அப்படின்ற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு 94வது வயசில் இறந்ததாக அவருடைய வாழ்க்கை சொல்கிறது. ஆனால் பல கஷ்டங்களை பட்டிருக்கார். இன்னொரு திருத்தூதர் பிலிப்பு, அவர் கிபி 80 சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல் பர்த்தலமேயு அப்படின்னு ஒரு திருத்தூதர் உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு பின் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். உரிக்கப்பட்ட தோல் இன்றும் இருக்கிறது என்று வரலாறு சொல்லுகிறது. அப்புறம் கடந்த வாரம் நம் விழா கொண்டாடிய தோமா, அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு தரையோடு தரையாக ஆணி வைத்து அடிக்கப்பட்டு அப்படியும் இறக்காமல் ஆணி வைத்து அரைக்கப்பட்டவரை தலையை வெட்டி அந்த திருத்தூதரை கொன்று போட்டார்கள். அல்பேயுவின் மகன் யாக்கோபு இருக்கார் இல்லையா, அவர் கோயில் உச்சியிலிருந்து கீழே தள்ளி விடுகிறார்கள், அவர் சாகவில்லை, கீழே விழுந்தவரை எல்லாரும் சேர்ந்து கல்லால் எரிந்து எருசலேமில் தான் அவரை கொன்று போட்டார்கள். அதே போல் யூதா ததேயு அந்த ஒரு திருத்தூதர் இருக்கிறார், கோடாரியால் வெட்டி அவரை கொன்றாக்குறாங்க. அப்புறம் சீமோன் அவருடைய அவர் அவருடைய இறப்பு வந்து ரம்பத்தால் போட்டு அவர் அறுத்து கொண்டிருக்காங்க. தீவிரவாதியான சீமோன் இருக்கார்ல, ரம்பத்தினால அப்படியே உடலை ரெண்டாக அறுத்து அவரை கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் எப்படி யூதாஸ் இஸ்காரியோத் மரித்து போனார். அவருக்கு போல மத்தியா சேர்க்கப்பட்டார். அவர் வயது மூப்பில் தான் இறந்தார் அப்படின்றது நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. என் அன்பு சகோதர பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கமே உருவாக்க மிக மிக அவசியம். அது குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய உருவாக்கத்தில் இயேசு ஆண்டவர் தன் பணிக்காக அவர்களுடைய வாரிசாக அவர்களுக்கு நல்லதொரு உருவாக்கத்தை கொடுத்தார். அது இன்றைக்கு வரை நிலைத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உருவாக்கத்திற்கு நேரம் எடுத்து குழந்தைகள் மீது கண்ணும் கருத்துமாயிருந்து இயேசுவின் கண்மணிகளாய் வளருங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். செவிமடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.